சாந்தி. ஆகஸ்ட் 7, 2026. காலை முரளி, பாப்தாதா, மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் இதுவரை கற்றுள்ள அனைத்தையும் மறந்து ஒரேயொரு தந்தையை நினைவு செய்யுங்கள். கேள்வி: பாரதத்தின் சத்திய யுகத்து சுயராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு தேவையான சக்தி என்ன? பதில்: தூய்மை சக்தியாகும். நீங்கள் சர்வசக்திவான் தந்தையுடன் யோகம் செய்து தூய்மை ஆகுகின்றீர்கள். தூய்மை சக்தியாலேயே சத்திய யுகத்து சுயராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. இதில் யுத்தம் என்ற கேள்விக்கே இடமில்லை. ஞானம், யோகம் என்ற சக்திகளே உங்களை அந்த தூய உலகின் அதிபதிகள் ஆக்குகின்றன. இந்த சக்தியால் ஓர் ஒற்றுமையான வழிகாட்டல் உருவாக்கப்படுகின்றது. பாடல். இறுதியில் நாங்கள் காத்திருந்த அந்த நாளும் வந்துவிட்டது. ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை கேட்டீர்கள். இந்த பாடல் எங்களால் உருவாக்கப்படவில்லை. எவ்வாறு வேதங்கள், சமய நூல்கள் அனைத்தினதும் சாராம்சம் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளதோ, அதே போன்று உருவாக்கப்பட்டுள்ள இந்த பாடல்களின் சாராம்சமும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரேயொரு தந்தை மாத்திரமே படகோட்டியும் பூந்தோட்டத்தின் அதிபதியும் சர்க்கதி அருள்பவரும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். மக்கள் ஜீவன் முக்தி அடைவதற்காக பக்தி செய்கின்றார்கள். ஆனால் கடவுள் மாத்திரமே ஜீவன் முக்தியை அல்லது சர்க்கதியை அருள்பவர். குழந்தைகளான நீங்கள் மாத்திரமே இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்கின்றீர்கள். ஏனைய மக்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. சர்க்கதி என்றால் அவர் உங்களை துன்பத்திலிருந்து விடுவித்து அமைதியை பெற செய்வது என்று அர்த்தமாகும். லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்த பொழுது அங்கே தூய்மையும் சந்தோஷமும் அமைதியும் இருந்தன என்பதை பாரதவாசி குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அது ராதை கிருஷ்ணரின் ராஜ்யமாக இருந்தது என நீங்கள் கூறமாட்டீர்கள். உண்மையில் தாய்மார்களான நீங்களே ராதைக்கு சமமானவர்கள். அவர்கள் ராதையையே மேலும் அதிகமாக விரும்ப வேண்டும். ஆனால் உண்மையில் அவர்கள் கிருஷ்ணரையே மேலும் அதிகளவு விரும்புகின்றனர். அவர்கள் அவரை தொட்டிலில் ஆட்டுகின்றனர். அவர்கள் கிருஷ்ணரின் பிறந்த தினத்தையும் கொண்டாடுகின்றனர். அவர்கள் ராதையின் பிறந்த தினத்தை கொண்டாடுவதில்லை. உண்மையில் அவர்கள் இருவரது பிறந்த தினத்தையும் அவர்கள் கொண்டாட வேண்டும். அவர்கள் எதையுமே புரிந்து கொள்வதில்லை. அவர்களது வாழ்க்கை கதைகளை எவருமே அறியார். தந்தை வந்து அவரது சொந்த வாழ்க்கை கதையையும் ஏனைய அனைவரது வாழ்க்கை கதைகளையும் உங்களுக்கு கூறுகின்றார். மக்கள் கூறுகின்றார்கள், பரமாத்மா சிவனுக்கு வந்தனங்கள். எவ்வாறாயினும் அவரது வாழ்க்கை கதையை அவர்கள் அறியார்கள். மனிதர்களின் வாழ்க்கை கதைகளே வரலாறும் புவியியலும் என்று அழைக்கப்படுகின்றன. உலகின் வரலாறும் புவியியலும் நினைவு கூறப்படுகின்றன. அவர்கள் இந்தளவு பிரதேசத்தை ஆட்சி செய்தார்கள். அவர்கள் அதிக தேசங்களை ஆட்சி செய்தார்கள். அவர்கள் எவ்வாறு ஆட்சி செய்தார்கள் என்றோ, அதன் பின்னர் அவர்கள் எங்கு சென்றார்கள் என்றோ எவருக்குமே தெரியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இது மிக நன்றாக விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. படைப்பவரினதும் படைப்பினதும் ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இப்பொழுது உண்மையில் கலியுக இறுதியும் சத்தியயுக ஆரம்பமும் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். பரமாத்மா பரம தந்தை இந்த சங்கம யுகத்தில் மாத்திரமே வந்து தூய்மையற்ற மனிதர்களை தூய தேவர்களாக மாற்றுகின்றார். அவர் அவர்களை அனைவரிலும் அதி மேன்மையானவர்கள் ஆக்குகின்றார். இந்நேரத்தில் மனிதர்கள் மேன்மையானவர்கள் அல்லர், அவர்கள் சீரழிந்தவர்கள். மேன்மையான மத்திய தரமான கீழான மட்டத்தில் மக்கள் உள்ளனர். சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகள் உள்ளன. இந்த ஞானத்தை மிக நன்றாக செவிமடுப்பவர்களே சத்தோகுணி என்று கூறப்படுகின்றார்கள். சிறிதளவு ஞானத்தை மாத்திரம் செவிமடுப்பவர்கள் ரஜோகுணி என்றும், அதை முற்றிலும் செவிமடுக்காதவர்கள் தமோகுணி என்றும் அழைக்கப்படுகின்றார்கள். ஒரு கல்வியிலும் அதே போன்றே உள்ளது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த சத்தோபிரதான் கல்வி தேவையாகும். இதனாலேயே உங்களுக்கு சத்தோபிரதான் லக்ஷ்மி நாராயணன் ஆகுவதற்கான இந்த ஞானம் கொடுக்கப்படுகின்றது. ஒரு சாதாரண ஆணிலிருந்து நாராயணனாகவும் சாதாரண பெண்ணிலிருந்து லக்ஷ்மியாகவும் நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் இதுவே உண்மையான கீதை என்று கீதை பற்றி கூறுகின்றீர்கள். நீங்கள் சத்திய நாராயணன் ஆகுகின்ற கதையையும் உண்மையான அமரத்துவ கதையையும் மூன்றாவது கண்ணின் கதையையும் கேட்கின்ற உண்மையான கீதை பாடசாலை இதுவே என நீங்கள் எழுதலாம். நீங்கள் வைத்திருக்கின்ற படங்கள் அனைத்திலும் இந்த முழு ஞானமும் உள்ளது. பிரஜாபிதா பிரம்மா குமார்களும் குமாரிகளுமாகிய நீங்கள் நிச்சயமாக பாரதத்தை சதோபிரதான் ஸ்வர்க்கமாக ஆக்குவீர்கள் என குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது சத்தியம் செய்கின்றீர்கள். நீங்கள் இதை அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும். காந்திஜியும் ஒரு தூய ராஜ்யத்தை விரும்பினார். எனவே இது நிச்சயமாக தூய்மையற்ற ராஜ்யமாகவே இருக்க வேண்டும். தாங்கள் தூய்மையற்றவர்கள் என்பதை அவர்களில் எவருமே புரிந்து கொள்வதில்லை. ஐந்து விக்காரங்களே ராவணன் ஆகும். தங்களுக்கு ராமராஜ்யம் வேண்டுமென அவர்கள் கூறுகின்றனர். எனவே அவர்கள் நிச்சயமாக அசுர சமுதாயமாக இருக்க வேண்டும். எவ்வாறாயினும் இது எவரது புத்தியிலும் இருப்பதில்லை. பல பெரிய குருமார்கள் போன்றவர்களும் இதை புரிந்து கொள்வதில்லை. பிரம்மாவின் மூலம் கொடுக்கப்பட்ட ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் மிக சரியாக 5000 வருடங்களுக்கு முன்னர் நீங்கள் செய்ததைப் போல் தேவராஜ்யத்தை ஸ்தாபிப்பீர்கள் என குழந்தைகளான நீங்கள் அவர்களுக்கு அறிவிக்கின்றீர்கள். இப்பொழுது அதி சீரழிந்தவர்கள், அதி மேலான சத்தோபிரதான் மனிதர்கள் ஆகுகின்ற அதி மங்களகரமான சங்கம யுகம் இதுவாகும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமே அதி உயர்வான மரியாதை கோட்பாட்டுக்கு உரிய தர்மமாகும். ஒரேயொரு தேவ தர்மமே ஸ்தாபிக்கப்படுகின்றது. பின்னர் வேறெந்த சமயங்களும் இருக்க மாட்டாது. சத்திய யுகத்தில் ஒரு தர்மமும் ஓர் ராஜ்யமும் இருந்தன என குழந்தைகளாகிய நீங்கள் நிரூபித்து அவர்களுக்கு விளங்கப்படுத்தலாம். நீங்கள் சூரிய வம்சத்திலிருந்து திரேதாயுகத்து சந்திர வம்சத்திற்கு மாறிய பொழுதிலும் ஒரு மொழி மாத்திரமே இருக்கும். இப்பொழுது பாரதத்தில் எண்ணற்ற மொழிகள் உள்ளன. அவர்களுடைய ராஜ்யத்தில் ஒரு மொழி மாத்திரமே இருந்தது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இந்நாட்களில் நீங்கள் பல விஷயங்களை பார்க்கின்றீர்கள். நீண்ட பயணத்தின் பின்னர் உங்களுடைய சொந்த நாட்டுக்கு நெருக்கமாக வருகின்ற பொழுது நீங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டீர்கள் என்றும், இப்பொழுது சென்று அனைவரையும் சந்திப்பீர்கள் என்றும் மிகவும் சந்தோஷத்தை உணர்வீர்கள். நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் ராஜ்யத்தின் காட்சிகளை காண்பீர்கள். நீங்கள் செய்த முயற்சியின் காட்சிகளையும் காண்பீர்கள். ஏன் பாபா முயற்சி செய்யுமாறு அதிகளவு கூறுகின்றார் என்பதையும் உங்களால் காண முடியும். இல்லையெனில் நீங்கள் விரக்தியில் கதறி அழுவீர்கள். உங்கள் அந்தஸ்தும் குறைக்கப்படும். யோகம் எனும் யாத்திரையை அனைவருக்கும் தொடர்ந்தும் விளங்கப்படுத்துங்கள். அது விளங்கப்படுத்துவதற்கு மிகவும் இலகுவானது. ஏனி படமும் விளங்கப்படுத்துவதற்கு மிகவும் இலகுவானது. தாமதித்து வருபவர்கள் நாளுக்கு நாள் மிகவும் இலகுவாக இந்த ஞானத்தை பெறுகின்றார்கள். ஒரு வாரம் செவிமடுப்பதன் மூலம் அவர்களால் அதை இலகுவாக புரிந்து கொள்ள இயலும். படங்களும் மிக சரியான விளக்கங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ளன. 84 பிறவிகளின் படம் முற்றிலும் மிக சரியானது. அது பாரத மக்களுக்கானது. குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இந்த ஞானம் அனைத்தும் உள்ளது. சர்க்கதி அருள்பவரும் தூய்மை ஆக்குபவருமாகிய சிவபாபாவின் வழிகாட்டல்களை பின்பற்றி உங்கள் சொந்த சரீரங்கள், மனங்கள் செல்வத்தினாலும் இலகு ராஜயோகத்தின் சக்தியாலும் மீண்டும் ஒருமுறை பாரதத்தை ஸ்வர்க்கம் ஆக்குகின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் வேறு எவரினதும் எவற்றையும் பயன்படுத்துவதில்லை. நாங்கள் எங்களது சொந்த சரீரங்கள், மனங்கள் செல்வத்தினாலேயே சேவை செய்கின்றோம். ஒவ்வொருவரும் என்ன செய்கின்றாரோ அதற்கேற்ப அவர் தனது பாக்கியத்தை உருவாக்குகின்றார். நீங்கள் ஒரே குடும்ப அங்கத்தவர்கள். பாபா சத்திய யுகத்து சுயராஜ்யத்தை உங்கள் மூலம் ஸ்தாபிக்கின்றார். நீங்களே செலவுகளை பகிர்ந்து கொள்பவர்கள். உங்களுக்கு பெருமளவு செலவுகள் இல்லை. நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டியது மாத்திரமே. குமாரிகளுக்கு என்ன செலவு உள்ளது? அவர்களிடம் ஏதாவது உள்ளதா? குழந்தைகளாகிய உங்களிடமிருந்து என்ன கட்டணத்தை பாபா எடுப்பார்? எதுவுமே இல்லை. பாடசாலையில் அவர்கள் முதலில் கட்டணத்தையே கேட்கிறார்கள். அவர்கள் தங்கள் கல்விக்கு அதிகளவு செலவிட வேண்டியுள்ளது. எவ்வாறு சிவபாபா குழந்தைகளாகிய உங்களிடம் பணம் ஏதும் கேட்க முடியும்? பணம் ஏதாவது பெறுவதற்கு சிவபாபாவுக்கு தனக்கென ஒரு வீடு கட்ட வேண்டிய தேவையில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் எதிர்காலத்தில் ஸ்வர்க்கத்திற்கு சென்று வைரங்களால் பதிக்கப்பட்ட மாளிகைகளை கட்ட வேண்டும். இதனாலேயே நீங்கள் இங்கே செய்கின்ற அனைத்துக்கும் பதிலாக எதிர்காலத்தில் மாளிகைகளை பெறுகின்றீர்கள். இவ்விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இங்கே உங்கள் சரீரம், மனம், செல்வத்தால் எவ்வளவு சேவை செய்கின்றீர்கள் என்பதிலேயே அங்கே நீங்கள் பெறுகின்றவை தங்கியுள்ளது. ஒரு கல்லூரியையோ அல்லது வைத்தியசாலையோ ஒருவர் கட்டும் பொழுது அவர் ஒன்றிலிருந்து 2 மில்லியன் செலவு செய்ய வேண்டும். இங்கே நீங்கள் அந்தளவு செலவு செய்ய தேவையில்லை. நீங்கள் ஒரு சிறிய கட்டடத்திலே ஆன்மீக கல்லூரியுடனான வைத்தியசாலையை கட்டலாம். பாண்டவர்களின் பிரபு யார்? அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை எழுதியுள்ளார்கள். உண்மையில் அவர் அசரீரியான கடவுளே ஆவார். கடவுளே உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுப்பவர். ராவண ராஜ்யத்தில் ஏனைய அனைவரும் ராவணனின் கட்டளைகளையே பின்பற்றுகின்றனர். ராவணனின் கட்டளைகளையே பின்பற்றியதால் அவர்கள் மிகவும் அசுத்தமானவர்கள் ஆகிவிட்டார்கள். இந்த உலகம் பழையது, அது மீண்டும் இப்பொழுது புதியதாகும். உலகில் பாரதம் மாத்திரமே இருந்தது. பாரதமே பழையதும் புதியதும் என கூறப்படுகின்றது. புதிய பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது, அது இப்பொழுது பழையது, அது நரகமாக உள்ளது. அது ஆள் நரகமென அழைக்கப்படுகின்றது. இது மனிதர்களையே குறிக்கின்றது. இங்கே சந்தோஷத்தின் சுவடே இல்லை. இது உண்மையான சந்தோஷம் அல்ல. சந்நியாசிகளும் இந்நேரத்தில் சந்தோஷம் காக்கையின் எச்சம் போன்றது என கூறுகின்றார்கள். இதனாலேயே அவர்கள் தங்களது இல்லறங்களையும் குடும்பங்களையும் துறந்துள்ளனர். அவர்களால் ஸ்வர்க்கத்தையோ அல்லது சத்திய யுகத்தையோ ஸ்தாபிக்க முடியாது. பாரதம் மாத்திரமே ஸ்ரீகிருஷ்ண தாமத்தை ஸ்தாபிக்கின்றார். ஸ்ரீகிருஷ்ணரின் ஆத்மா சரீரம் இரண்டுமே சதோபிரதானாக இருந்தன. ஸ்ரீகிருஷ்ணர் தூய்மையாக இருந்ததால் மக்கள் அவரில் பெருமளவு அன்பு வைத்துள்ளனர். ஒரு சிறிய குழந்தை பிரம்மஹியானி போன்றவர் என கூறப்பட்டுள்ளது. சிறு குழந்தைகளுக்கு விக்காரங்கள் பற்றி தெரியாது. சந்நியாசிகள் அந்த விஷயங்களை அறிவார்கள். குழந்தைகள் பிறப்பிலே மகாத்மாக்கள். குழந்தைகள் தூய மலர்கள் என்று கூறப்படுகின்றார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரே முதல் தரமான மலராவார். அவரே புதிய உலகான ஸ்வர்க்கத்தின் முதல் இளவரசர் ஆவார். பிறப்பெடுத்த உடனேயே அவர் முதல் இளவரசர் என்று அழைக்கப்படுகின்றார். அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவு செய்து ஸ்ரீ கிருஷ்ணரை போன்ற குழந்தை வேண்டும் என விரும்புகின்றனர். தந்தை கூறுகின்றார், நீங்கள் விரும்பியவாறு ஆகுங்கள். ஒரு ஸ்ரீ கிருஷ்ணர் மாத்திரம் இருப்பதில்லை. எத்தனை பேர் வேல்ஸ் இளவரசராக ஆகுகின்றனர்? முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என இருந்தது. இங்கேயும் ஒரு வம்சம் இருக்கின்றது. தந்தைக்கு பின்னர் இரண்டாமவர் சிம்மாசனத்தில் அமர்வார். ஏனைய வம்சங்கள் இருப்பதைப் போல் இந்த வம்சமும் இருக்கின்றது. உங்களுக்கு கிறிஸ்தவர்களுடன் தொடர்பு உள்ளது. ஸ்ரீ கிருஷ்ணர், கிறிஸ்தவர் இரண்டும் ஒரே மாதிரி ஒலிக்கின்றன. அவர்களிடையே பெருமளவு பரிமாற்றமும் உள்ளது. அவர்கள் பாரதத்திலிருந்து அதிகளவு செல்வத்தை எடுத்து சென்றார்கள். அவர்கள் இப்பொழுது அதை திரும்ப கொடுக்கின்றனர். அவர்கள் திரும்பி கொடுக்கின்ற சேவையை செய்கிறார்கள். ஐரோப்பியர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு தங்களை முற்றாக அழித்து விடுவார்கள். இரண்டு பூனைகள் சண்டையிட குரங்கு அவர்களின் மத்தியில் இருந்த வெண்ணையை எடுத்ததாக ஒரு கதை உள்ளது. அந்த விஷயம் இந்த நேரத்தை குறிப்பதாகும். அவர்கள் தங்களுக்குள்ளே சண்டையிட நீங்கள் ராஜ்யத்தை பெறுவீர்கள். குழந்தைகளாகிய உங்களிடம் இப்பொழுது பெருமளவு இந்த ஞானம் உள்ளது. நீங்கள் அனைவரும் பிரம்மா குமார்களும் குமாரிகளும் என்பது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் உள்ளது. நீங்கள் குஜராத்திகளோ அல்லது பெங்காலிகளோ அல்ல. அந்த பாகுபாடு எதுவும் இருக்கக்கூடாது. நீங்கள் அனைவரும் ஒரேயொரு தந்தையின் குழந்தைகள். பிரம்மா பாபாவின் ஊடாக சிவபாபாவினால் கொடுக்கப்பட்ட வழிகாட்டல்களை பின்பற்றுவதால் நாங்கள் மீண்டும் ஒருமுறை எங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றோம். நாங்கள் இதை இந்த ஞான யோக சக்திகள் மூலம் செய்கின்றோம். நாங்கள் யோக சக்தியினால் தூய்மையாகுகின்றோம். தந்தை சர்வசக்திவான். நாங்கள் அவரிடமிருந்து சக்தியை பெறுகின்றோம். நீங்கள் உலக ராஜ்யத்தை கோருகின்றீர்கள். இதில் போராடுதல் போன்ற எதுவுமில்லை. அனைத்துமே தூய்மை சக்தி பற்றிய விஷயமாகும். அவர்கள் கூறுகின்றனர், வந்து தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள். இவை அனைத்தும் நினைவின் சக்தி மூலமே ஏற்படுகின்றது. நீங்கள் வெளியே சென்று சொந்த வியாபாரத்தை செய்வதில் மும்முரமாகி அனைத்தையும் மறப்பதாக இருக்கக்கூடாது. இங்கே நீங்கள் உங்கள் முன்னிலையில் நேரடியாக ஞானக்கடலின் அலைகளை தொடர்ந்தும் செவிமடுக்கின்றீர்கள். ஆறுகளில் எந்த அலைகளும் இருப்பதில்லை. கடலின் ஓர் அலை கூட அதிகளவு சேதத்தை ஏற்படுத்துகின்றது. பூமி அதிர்ச்சி வருகின்ற பொழுது கடலும் பெருக்கெடுக்கின்றது. மக்கள் கடலை வற்ற செய்வதால் நிலத்தை திரும்ப பெற்று பின்னர் அதை உயர்ந்த விலைக்கு விற்கின்றனர். பம்பாய் இருக்க மாட்டாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். முன்னர் பம்பாய் இருக்கவில்லை. அது ஒரு சிறிய கிராமமாக இருந்தது. தாய்மார்கள் கள்ளம் கபடமற்றவர்கள். அவர்கள் அந்தளவிற்கு கற்றவர்கள் அல்லர். இங்கே நீங்கள் முன்னர் கற்றுள்ள அனைத்தையும் மறக்க வேண்டும். நீங்கள் எதையும் கற்றிருக்கவில்லை எனின் அதுவும் நல்லதே. நன்றாக கற்ற ஒருவருக்கு நீங்கள் விளங்கப்படுத்தும் பொழுது அவர் பல கேள்விகளை கேட்கின்றார். இங்கே நீங்கள் ஒரேயொரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சரீரதாரிகளை நினைவு செய்தல் என்ற கேள்வியில்லை. ஒரேயொரு எல்லையற்ற தந்தையின் புகழே உள்ளது. கடவுளே அதி மேலானவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பின்னர் பிரம்மா இரண்டாவது இலக்கத்தில் உள்ளார். அவரிலும் பரலோக தந்தை உயர்வானவர் எவருமே இல்லை. அவரிலும் பார்க்க மகத்தான ஆளுமை உடையவர் எவருமே இல்லை. ஆனால் அவர் எவ்வளவு ஒரு சாதாரணமான முறையில் பழகுகின்றார் என பாருங்கள். உதாரணமாக, அவர் சாதாரண முறையில் குழந்தைகளாகிய உங்களுடன் அமர்ந்திருக்கின்றார். இவர் பிரம்மா புகை வண்டியில் பிரயாணம் செய்யும் பொழுது இவர் யார் என்பதை எவருமே அறிய மாட்டார்கள். கடவுள் வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். அவர் நிச்சயமாக இந்த ஞானத்தை கொடுப்பதற்கு ஒருவரில் பிரவேசிப்பார். ஸ்ரீ கிருஷ்ணர் அதனை செய்திருந்தால் அவர் கற்பிக்க முடியாத அளவிற்கு அத்தகைய கூட்டம் இருந்திருக்கும். மக்கள் அவரை பார்த்தவாறு தரிசனம் இறந்திருப்பார்கள். இங்கே தந்தையே குழந்தைகளாகிய உங்களுக்கு சாதாரணமாக மறைமுகமான முறையில் கற்பிக்கின்றார். நீங்களே ஒரு மறைமுகமான சேனையினர். யோக சக்தி மூலம் நீங்கள் மீண்டும் ஒரு முறை உங்கள் சொந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள் என்பதை ஆத்மாக்களாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் உங்களுடைய பழைய சரீரங்களை நீக்கி புதிய அழகிய சரீரங்களை பெறுவீர்கள். இப்பொழுது இது அசுர சமுதாயம், பின்னர் தேவ சமுதாயம் இருக்கும். ஆத்மா கூறுகின்றார், நான் புதிய உலகில் தெய்வீகமான சரீரத்தை எடுத்து ராஜ்யத்தை ஆட்சி செய்வேன். ஆத்மா ஆண் ஆவார். சரீரம் பஞ்ச தத்துவங்களால் ஆக்கப்பட்டது. ஆத்மாக்கள் எப்பொழுதும் ஆண் ஆவார். ஆனால் ஆண் அல்லது பெண்ணின் சரீரம் கர்ம கணக்கின் அடிப்படையிலேயே உருவாக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் நான் ஓர் அழிவற்ற ஆத்மா. இந்த சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கின்றது. கலியுகத்தின் விநாசம் நிச்சயமாக நடைபெறும். விநாசத்தின் அடையாளங்களை உங்களின் முன்னால் காண முடியும். அதே மகாபாரத யுத்தம் இடம்பெறும். எனவே கடவுளும் நிச்சயமாக இருப்பார். அவர் என்ன ரூபத்தில் யாருடைய சரீரத்தில் பிரவேசித்தார் என்பதை குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு எவருமே அறியார். அவர் கூறுகின்றார், நான் மிகவும் சாதாரணமான சரீரத்திலேயே பிரவேசிக்கின்றேன். 84 பிறவிகளை முழுமையாக எடுக்கின்ற ஸ்ரீ கிருஷ்ணரின் சரீரத்தில் நான் பிரவேசிப்பதில்லை. நான் இவருடைய பல பிறவிகளின் இறுதி பிறவியிலேயே வருகின்றேன். சூரிய வம்சத்திற்கு சொந்தமானவர்களே 84 பிறவிகளை எடுக்கின்றார்கள். அவர்களே முதல் இலக்கத்தை கோருகின்றார்கள். நீங்கள் பௌதீக விருட்சம் அசரீரி விருட்சம் இரண்டினதும் இந்த ஞானம் அனைத்தையும் கொண்டுள்ளீர்கள். ஆத்மாக்கள் அசரீரி உலகிலிருந்து வரிசை கிரமமாக கீழே வருகின்றார்கள். தேவ தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களே முதலில் வருகின்றார்கள். பின்னர் ஏனைய ஆத்மாக்கள் அனைவரும் வரிசை கிரமமாக கீழே வருகின்றார்கள். படங்களில் உள்ள விளக்கம் மிகவும் மேன்மையானது. குமாரிகள் மிகவும் உஷாராக இருக்க வேண்டுமென குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. புதல்விகள் அத்தகைய விஷயங்களை விளங்கப்படுத்தினால் அது மகத்தான அற்புதமாக இருக்கும். அவர்கள் பெயரை அதிகளவு புகழடைய செய்வார்கள். அவர்கள் லௌகீக தந்தை ஆன்மீக தந்தை இருவரது பெயர்களையும் புகழடைய செய்வார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. சங்கம யுகத்தில் மேன்மையான செயல்களை செய்து அதி மேன்மையானவர்கள் ஆகுங்கள். உங்களை சீரழிந்தவர்கள் ஆக்குகின்ற அத்தகைய செயல்கள் எதனையும் செய்யாதீர்கள். 2. மறைமுகமான முறையில் தந்தையின் உதவியாளராகி பாரதத்தை ஸ்வர்க்கம் ஆக்குகின்ற சேவையை செய்யுங்கள். உங்கள் சொந்த சரீரம் மனம் செல்வம் மூலம் பாரதத்தை ஸ்வர்க்கம் ஆக்குங்கள். நினைவு சக்தியையும் தூய்மை சக்தியையும் சேகரித்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். உங்களின் சம்பூரணம் மற்றும் முழுமை ஸ்திதியால் சகல வகையான தங்கி இருத்தல்களையும் முடித்து ஜடப்பொருளை வென்றவர் ஆகுவீர்களாக. நீங்கள் உங்களின் சம்பூரணம் மற்றும் முழுமை ஸ்திதியில் ஸ்திரமாக இருக்கும் போது நீங்கள் வெற்றியை அனுபவம் செய்வீர்கள். அதாவது நீங்கள் ஜடப்பொருளின் மீது உரிமையை கொண்டிருப்பீர்கள். சம்பூர்ணமான முழுமையான ஸ்திதியில் எந்த வகையான தங்கி இருத்தலும் இருக்க முடியாது. எவ்வாறாயினும் உங்களின் ஸ்திதியை சம்பூர்ணமாகவும் முழுமையாகவும் ஆக்குவதற்கு ஒரே வேளையில் மூன்று விஷயங்கள் இருக்க வேண்டும். ஒன்று ஆன்மீகம், இரண்டு ஆன்மீக போதை, மூன்று கருணை நிறைந்தவர் ஆகுகின்ற நற்குணம். உங்களின் ரூபம், உங்களின் ஸ்திதி, உங்களின் முகம் மற்றும் உங்களின் செயல்களில் இந்த மூன்று விஷயங்களும் புலப்படும் போது நீங்கள் சகல உரிமைகளையும் கொண்டதோர் ஆத்மா என்றும் ஜடப்பொருளை வென்றவர் என்றும் அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகம். ஸ்ரீமத்தின் கடிவாளங்களை உறுதியாக பிடித்திருக்கும் போது மனம் என்ற குதிரையால் தப்பி ஓட முடியாது. அவ்யக்த சமிக்கை. தூய்மையற்றதன் விதையை முடித்து முற்றிலும் சுத்தமானவராக தூய்மை ஆனவராக ஆகுங்கள். உங்களின் மனோபாவம், விழிப்புணர்வு அல்லது எண்ணங்களில் ஏதாவது தூய்மையின்மை இருக்குமாயின் உங்களின் பிராமண ஸ்திதியில் உங்களால் ஸ்திரமாக இருக்க முடியாது. ஆகவே நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுக்குள் சிறப்பியல்புகள் இருக்கலாம், ஆனால் உங்களிடம் ஒரு பலவீனமேனும் இருக்குமாயின் அந்த ஒரு பலவீனம் உங்களின் பல சிறப்பியல்புகளை முடித்துவிடும். ஓம் சாந்தி.